ಪೂರ್ವಧ್ಯಾಸ್ತೇಷಕಲ್ಮಷ ವಸ್ತುತಾನುಪಯಾತೋಹಂ ಯಾಮುನೇಯಂ ನಮಾಮಿ ತಂ ಶ್ರೀಮತ್ಕೃಷ್ಣ ಸಮಾಹ್ವಾಯ ನಮೋ ಯಾಮುನಸೂನವೇ ಯತ್ಕಟಾಕ್ಷೈಕಲಕ್ಷಾಣಾಂ ಸುಲಭ ಶ್ರೀಧರ ಸದಾ. ಸ್ವಾಮಿ ಆಳುವಂದಾರ್ ತ್ರಿನಕ್ಷತ್ರ ವೈಭವಮಹ ಅವರ ಅರುಳು ಚೇತ ಸ್ತೋತ್ರರತ್ನತ್ತಿಲ್ ಪ್ರಾಪ್ಯತ್ತೈ ನಿಷ்கர்ஷித்த ಪ್ರಕಾரத்தை நாம் இப்போது அனுபவிப்போம். ಪ್ರಾಪ್ಯತ್ತೈ காட்டும் ஸ்லோகங்கள் உலகச் செய்யுளாக அமைந்திருக்கின்றன. உலகம் என்பது ஒரு பாடலின் பொருள் முடியாமல் அடுத்தடுத்து சென்று பல ஸ்லோகங்கள் அல்லது பல செய்யுள்களுக்கு பிறகு முடிவதாகும். அதாவது பொருள் கொள்ளும் போது பல பாடல்களை சேர்த்து கொண்டு பொருளை நிர்ணயிக்க வேண்டியுள்ளது. சுவாமி ஆளவந்தார் பிராபியத்தை அனுசந்தித்து அபேட்சிக்கும் பிரகரணத்தில் உலகச் செய்யுளாக 15 பாசுரங்களை அருளி செய்துள்ளார். இப்பதினைந்து பாசுரங்களை ஒன்றாக கொண்டே நாம் பொருள் நிர்ணயிக்க வேண்டியிருக்கிறது. ஆழ்வார் பாசுரங்களில் உலகச் செய்யுளுக்கு திருப்பல்லாண்டு எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். திருப்பல்லாண்டின் முதல் 2 பாசுரங்கள் சேர்த்து பொருளை தருவனாக இருக்கின்றன. எம்பெருமானை கண்ட பெரியாழ்வார் அவனுடைய சௌந்தர்யாதி கல்யாண யோகத்தையும் விக்கிரக யோகத்தையும் பிராட்டியுடனான நித்திய யோகத்தையும் உபயபூதி யோகத்தையும் அனுசந்தித்து மங்களாச்சாரம் பண்ணுகிறார். அங்கு அடியோமோடம் என்கிற 2 பாட்டை கொண்டே பல்லாண்டு என்கிற முதல் பாட்டின் பொருள் நிறைவு பெறுகிறது. அதுபோலவே இங்கு ஸ்தோத்திர ரத்னத்தில் 15 ஸ்லோகங்கள் ஒன்றாக நமக்கு பொருள் தருகின்றன. பெரியாழ்வார் போல ஆள வந்தாலும் எம்பெருமானுடைய யோகத்தை பல விதங்களில் அனுசந்தித்து அனுபவஜனித பிரீத்திக்கு போக்குவீடாகவும் ஸ்வரூபம் சத்தை பெறவும் நித்திய கைங்கரியத்தை அபேட்சிக்கிறார். இந்த 15 ஸ்லோகங்கள் பிராபியத்தை வர்ணிக்கும் விதமாக அமைந்திருக்கின்றன. 3 ஸ்லோகங்களில், அதாவது இந்த 15 ஸ்லோகங்களுக்கு முன் நிற்கக்கூடிய ஸ்லோகங்களில் பகவானுடைய ஸ்வரூபமென்மையையும் அவனுடைய திருக்கல்யாண குணங்களையும் சீலரூப சரித்தங்களையும் சுவாமி ஆளவந்தார் அனுசந்தித்தார். அதற்கு பிறகு எம்பெருமானின் தயையை முன்னிட்டு அவனை பட்டும் போது ந தர்மனிஷ்டோஸ்மி ந சாத்மவேதின பக்திமான் ஸ்வச்சரணாரவிந்தே அகிஞ்சலோன்யகதி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்யே என்று சரணம் பற்றினார். அதற்கு பிறகு துவயத்தின் உத்தரவாக்கியத்தின் பொருளான பிராப்தியத்தையும் அதில் தனக்கு விளைந்த ருச்சியையும் அனுசந்திக்கிறார். பட்டின துறையான திருவடிகளையே திருவள்ளத்தில் கொண்டு பாதாதிகேசாந்தமாக விக்கிரக சௌந்தர்யத்தை அனுபவிக்கிறார். 30-31 பாட்டுகளில் தவ பாத பங்கஜம் கதா சாட்சாத்கரவாணி சுற்றுஷா என்னும் கதாதோ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தாரம் அலங்கரிஷதி என்னும் உன் திருவடிகளை எப்போது காண்பேன் எப்போது சிரசா வகிப்பேன் என்று வினவினார். அடுத்ததாக 32 ஸ்லோகம் தொடக்கமாக விக்கிரக சௌந்தர்யத்தை மேலும் அனுபவிக்கிறார். 32 ஸ்லோகம் தொடங்கி 46 ஸ்லோகம் ஈஜியாக சேர்த்து நாம் பொருள் கொள்ள வேண்டும். இங்கு சுவாமி பெரியவாச்சான் புள்ள வியாக்கியானத்தை நாம் காணும். இந்த ஸ்லோகம் முதலாக பவந்தம் என்கிற ஸ்லோகத்தளவும், இந்த பவந்தம் என்கிற ஸ்லோகம் 46 ஸ்லோகம், பர்வக்கிரமத்தாலே அவயவ ஆபரணாயுத மகிஷி பரிஜன பரிச்சதங்களோட்டை சேர்த்தி அழகை அனுபவித்து அனுபவஜனித பிரீத்திகாரிதமான கைங்கரியத்தாலே உன்னை உகப்பிப்பது எப்போது என்கிறார் என்று வியாக்கியானம் அமைந்திருக்கிறது. அதாவது பகவானுடைய விக்கிரக யோகம் முதலான யோகங்களால் விளைந்த சேர்த்தி அழகை அனுபவித்து அந்த அனுபவத்தினால் விளைந்த பிரீத்திக்கு போக்கு வீடாக கைங்கரியத்தில் இழிந்து இனியனான பகவானை எப்போது உகப்பிக்கும் நிலை விளையும், பிராப்தியம் எப்போது கைகூடும், என்னுள் கண்கள் காண்பது, என்னால் யார் அணி வந்து உன்னை கூடுவன் என்கிற வகையிலே வினவுகிறார். இந்த 15 ஸ்லோகங்களின் பொருளை நாம் இப்போது சுருக்கமாக அனுபவிப்போம். விராஜமானோஜ்வல பீதவாசசம் என்று தொடங்குகிற ஸ்லோகம் திருவடிக்கு மேலுள்ள பீதாம்பரத்தையும் அலரும் போதே செவியுடன் அலரும் காயாம்புவை போலே அகசீ புஷ்ப சங்காசமாக இருக்கும் அவருடைய குறையற்ற புகழையும் அவருடைய அழகெல்லாம் சௌந்தரிய வெள்ளம் குறித்தார் போல் இருக்கும் திருநாபியையும் துடிசேர் இடையையும் அகன்ன திருமார்பையும் அதில் அவனை காட்டிக் கொடுக்கும் லட்சணமான சீவச்ச சின்னத்தையும் அனுபவிக்கிறார். அடுத்ததாக சகாசுரம் என்கிற 33 ஸ்லோகத்தாலே தழும்பருந்த சார்ந்தனான் துணிந்தவாங்க என்கிற கிரமத்திலே அவனுடைய திருத்தோள்களை அனுபவிக்கிறார். முழந்தாளும் அஜாழ்வாகுவாக நின்றிருக்கும் நான்கு திருத்தோள்களை உடையவன் சதுர்புஜைகி என்ன, நான்கு திருத்தோள்களை உடையவன் என்னும் சுபைகி என்ன, அவனுடைய திருத்தோள்கள் சுபமானவை மங்களமானவை என்று சாதிக்கிறார். பகவானுடைய திருத்தோள்களுக்கு மாங்கல்யத்தை சாதிப்பதனால அதாவது ஆச்சரியத்தருக்கு பிராப்தியம் என்று காட்டுகிறார். இப்ப திருத்தோள்களுக்கு இரண்டு விதமான மாங்கல்யம் ஏற்படுவதாக இந்த ஸ்லோகம் நமக்கு காட்டுகிறது. ஸ்ரீ சாரங்கத்தின் நாணி தழும்பு ஏறி இருப்பதனால் மாங்கல்யம். அது எப்படின்னா அடியார்களுடைய துயரை அறுத்து எப்படி திருவடிகள் சுடருடன் விளங்குகின்றனவோ அதுபோலவே அவருடைய திருத்தோள்களும் அடியார்களுடைய துயரை போக்கி அந்த விக்ரமத்தால் ஏற்பட்ட தழும்பை மாங்கல்யமாக தரிக்கின்றனவோ. ஒருபுறம் இவன் அடியார் கருத்தில் கொண்ட வியாமோகத்தால் திருத்தோள்கள் தழும்பை சுமக்கும் சொன்னா இவனுடைய வீர சௌரியாதிகளை ஆழங்கால் பட்டு பிராட்டி இவனை அணைக்கும் போது அவருடைய திருச்செவிமலரான உப்பலமும் கரணபூஷணமும் அவருடைய திருத்தோள்களுக்கு சம்ஸ்காரம் பண்ணின சின்னமும் காணும்படியாக அந்த திருத்தோள்களிலே இருக்கிறது. ரிஷிகளை காக்க விரோதி வர்க்கத்தை பெருமாள் அழைத்த போது தம் சத்ருஹந்தாரும் மகர்ஷீனாம் சுகாவகம் திருஷ்டுவா வைதேகி துஷ்டாபூவ பர்த்தாரும் பரிஷஸ்வஜே என்கிறபடி ரிஷிகளின் விரோதியை அழித்த போது மிகவுகந்த பிராட்டி அவனை அடைந்த ஸ்ரீராமாயண விருத்தாந்தம் இங்கு நினைக்கத்தக்கது. அடுத்த ஸ்லோகத்தால் ரேகாத்திரையாங்கிதமான திருக்கழுத்தின் அழகையும் அக்கழுத்தின் இருபுறமும் தோள்களமும் நீண்டிருக்கக்கூடிய இரண்டு ஆதித்யர்களை ஆபரண வேஷம் கொண்டு அலங்கரித்தால் போல் இருக்கும் திருக்குண்டலங்களையும் திருக்குழல்களையும் அனுபவித்து தன்னுடைய ஒளியாலே பூர்ண சந்திரனின் அழகையும் அப்போதிருந்து செந்தாமரை பூவின் அழகையும் எளிதாக தோற்பிக்கும் அவருடைய திருமுகத்தின் அழகை அனுபவிக்கிறார். பிரபுத்த முக்தாம்புத சாருலோச்சனம் என்கிற ஸ்லோகத்தாலே திருக்கண்களின் அழகு அதாவது மேலே முகஸ்ரீ என்ன பொதுவாக அவருடைய திருமுகத்தின் அழகை அனுபவித்தார். அந்த திருமுகத்தில் இருக்கக்கூடிய திருக்கண்கள் முதலான வேயங்களை அடுத்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார். திருக்கண்களின் அழகு என்ன, திருப்புருவங்களின் அழகையும் திரு அதரத்தின் அழகையும் தூய புன் முறுவலின் அழகையும் திருக்கண்ணங்களின் அழகையும் மூக்கின் அழகையும் திரு நெற்றியின் அழகையும் இந்த ஸ்லோகத்தாலே அனுபவிக்கிறார். இதுல குறிப்பாக அவனுடைய திருக்கண்களை அனுபவிக்கும் போது இந்த ஸ்லோகம் தொடக்கத்தையே அப்படித்தானே வருது. பிரபுத்த முக்தாம்புத சாருலோச்சனம் நல்ல பிரபுத்த எங்கையாலே ஆசிரிய சம்சேஷத்தால் அவன் திருக்கண்கள் தாமரை மலர்ந்தார் போல் விகசிக்க புகுந்து முக்த எங்கையாலே அந்த கலவையில் விளைந்த ஆனந்தாதிசயத்தாலே ஏற்பட்ட மாற்றத்தையும் காட்டுவதாக இந்த இடத்துல ஆச்சரியமா பிரிவாச்சன் பிள்ளை வியாக்கியானம் கொடுக்கிறார். இவ்வாறு அவய சௌந்தரிய யோகத்தை 4 ஸ்லோகங்களாலே அனுபவித்து அதற்கு பிறகு திருவாபரண யோகத்தால் பிறந்த அழகை அனுபவிக்கிறார். ஸ்புரத் கிரீட்டாங்கதார கண்டிகாமணீந்திர என்கிற ஸ்லோகத்தினாலே அது 1000 இரவி கலந்தரித்தாலொத்த நீன்முடியையும் திருத்தோள் விளைகளையும் கழுத்தில் முத்து கட்டுவடத்தையும் அவனுக்கு உகப்பான ஸ்ரீ கௌஸ்துபமணியையும் திருவரையில் 600 பட்டிகையையும் திரு நூபுரத்தின் அழகையும் அனுபவித்து அதற்கு பிறகு அன்பருக்கு ஆபரணங்களோடு வாசித்திருக்கும் திவ்யாயுதங்களை ரதாங்க சங்காசி கதா தனுர்வரைகி என்னை பஞ்சாயுதாழ்வார்களுடைய சேர்த்தி அழகை அனுபவித்து திருவடிகளும் தாழ்ந்திருக்கக்கூடிய திருத்துழாய் சேர் மாலையான வனமாலையினுடைய சேர்த்தி அழகையும் இவ்வுலோகத்தில் அனுபவிக்கிறார். அடுத்த இரண்டு ஸ்லோகங்களாலே பிராட்டி உடலான சேர்த்தியை அனுசந்திக்கிறார். அதில் முதல் ஸ்லோகத்தால் பிராட்டியிடம் பகவான் கொண்ட வியாமோகத்தின் அடையாளங்களை அருள் செய்கிறார். தன்னுடைய திருத்தோள்களிடையே இருக்கும் திருமார்பில் அவளுக்கு வாசஸ்தானம் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். அவளுடைய பிறந்த அகத்தையே தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கிறார். பின்னவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமான் என்கிறபடியே அவளுக்காக கடலை கடைவதும் ஸ்ரீ ராமாவதார காலத்திலே அதை அடைப்பதும் செய்கிறான். இவற்றால் அவன் இவள் தினத்தில் கொண்ட வியாமோகம் புலப்படுகிறது. அதனால் அவள் கட்டாக்கத்தில் உலகமெல்லாம் ஒதுங்கி நிற்கும்படியே இந்த ஸ்லோகத்தாலே போட்டுகிறார். அடுத்த ஸ்லோகத்தாலே பிராட்டினுடைய போக்கியதையும் அவள் பகவானுக்குரியவளாயிருக்கும் தன்மையையும் அனுபவிக்கிறார். தன்னுடைய திருக்கல்யாண உணங்களாலும் திவ்ய ரூபத்தாலும் விளையாட்டு சேஷ்டிதங்களாலும் அவளுனை எப்போதும் அபூர்வமான போகத்திலே ஈடுபடுத்த அவனோ விஸ்வரூபனாக நின்று அனுபவித்த போதிலும் அந்த போகத்துக்கு ஈடுபடுக்க முடியாமல் படும் பாட்டினை அனுசந்திக்கிறார். இந்த இடத்துல வியாக்கியானத்தை பார்ப்போம். ச ஏகதா பவதி த்விதா பவதி என்ன நித்தியசூரிகள் தந்திரத்தில் படுவதெல்லாம் பிராட்டியை குறித்து தான் படும். இங்கு சதா பஷ்யந்தி என்று நித்தியசூரிகளும் நித்யாபூர்வதையாலே தேவத்திரத்தில் படுவதெல்லாம் தேவப்படும்படியாயினே பிராட்டி போக்கியதை இருப்பது என்ற இடத்துல வியாக்கியான முக்திகள் அமைந்திருக்கின்றன. தவைவோச்சதையா தபஸ்ரீயா என்கையாலே உணகேற்கும் கோலமற்பாவை என்கிறபடியே அவனுக்கேயாயிருக்கும் அவருடைய சேர்த்தி அழகை இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். அடுத்த இரண்டு ஸ்லோகத்தாலே திருமணம் தாழ்வானின் சேர்த்தியை அவரின் பெருமையும் சேஷத்தினரையும் அனுபவிக்கிறார். அவருடைய ஞான மரங்களை இதில் அனுசந்திக்கிறார். பிரகிருஷ்ட விஜான பலைக தாமணியின் இடத்துல வியாக்கியானம் இருவருமாய் அதாவது பெருமாளும் பிராட்டியுமாய் பரிமாறும் போது அவர்களுக்கும் படியான ஞான சக்தியாதிகளுக்கு ஆசிரியமாய் இருக்கும் அவன் ஒருத்தன் என்ன அவனுக்கு கூச வேண்டாதே குகைத்து பரிமாறலாம்படியான தரண தாமர்த்தியத்துக்கு ஆச்சரியமாய் இருக்கும் அவன் என்ன திருமணம் தாழ்வானுடைய ஞான சக்தியாதிகள் பெருமாளும் பிராட்டியுமான இவர்களுடைய போகத்தை தரிக்கும் சாமர்த்தியமாகவே இவடத்தில் காட்டியிருக்கார் வியாக்கியானத்தை. அதுபோலவே பணாமணீந்திர அப்படின்னு தன்னுடைய பணாமணி சமூகங்களினுடைய ரஷ்டி மண்டங்களினாலே பிரகாஷியான் என்ற மத்தியத்தையுடைய திவ்ய அந்தஃபுரத்தை உடையவன் மணிவிளக்காம் என்கிறபடியே திவ்யாந்தஃபுரத்துக்கு மங்கள தீபமாயிலே இருப்பது என்று சிலசிலே விளங்கும் பணாமணி சமூகமும் திவ்ய அந்தஃபுரத்துக்கு மங்கள தீபமாக அமைந்திருக்கின்றது என்று காட்டி இப்படி திருமணம் தாழ்வானின் ரூபமும் அவருடைய கல்யாண குணங்களும் பகவானுக்கும் பிராட்டிக்கும் அடிமை செய்வதற்காகவே எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை இந்த ஸ்லோகத்தாலே நிரூபிக்கிறார். அடுத்ததாக நிவாச செய்யா அப்படின்ற அடுத்த ஸ்லோகத்துல சென்னால் குடையாம் என்கிற பொய்யாழ்வாருடைய பாதுரத்தின் கவத்திலேயே இது அமைந்திருக்கிறது. இது திருமணம் தாழ்வான் எவ்வாறு சரீர பேதைகி என்ன பல வழிகளாக ரூபதாரணம் பண்ணி பகவத் சேஷத்துவத்தை நடத்தும் படிகளை எல்லாம் நன்கு விவரிக்கிறார். இந்த இடத்துல இப்ப விரிவாக்கியம் உள்ள வியாக்கியானம் தவ சேஷதாங்கத்தை தேவருடைய விக்கிரகங்கள் தேவருடைய பகவானுடைய பகவானுடைய விக்கிரகங்கள் ரட்சண ஹேதுவா இருக்கிறா போலே இவனுடைய விக்கிரகங்கள் அதாவது திருமணம் தாழ்வாருடைய விக்கிரகங்கள் சேஷத்துவத்தை அடைந்திருக்கும் இல்லை என்று பகவான் இவ்வாறு பலபடிகளாக ரட்சணத்துக்காக பலவிதமான வடிவங்களை கொள்கிறான். அதுபோலவே திருமணம் தாழ்வான் பலவிதமாக சேஷத்துவத்தாலேயே பலவிதமான வடிவங்களை கொள்கிறார் என்று நடத்தல வியாக்கியானம் ஒன்று காட்டுகிறது. இவ்வாறு விவரித்தபடியாலே ஜனைகி சேஷதீரிதே சிறியார் பெரியார் என்னாதே சர்வராலும் சேஷனே சொல்லப்படுகை சேஷத்துவம்தான் ஒரு வடிவு கொண்டா போலே இருக்கை என்று சேஷத்துவே வடிவுண்டாற் போல் இருப்பதால் சேஷன் என்று வழங்கப்படுவதாக திருமணம் தாழ்வானை காட்டுகிறார். அடுத்ததாக தாசசகா வாகனம் என்கிற அடுத்த ஸ்லோகத்தான பெரிய திருவடியின் சேர்த்தியை அனுசந்திக்கிறார். ஸ்ரீ பக்ஷிராஜர் தொண்டராகவும் பகவான் ஈடுபடுகின்ற ஜெகத் வியாபாரங்களில் உடன் செல்லும் மூத்த நண்பராகவும் ஆசிரியர் அற்ற சம்சலேஷங்களுக்கு கொண்டு சேர்க்கும் வாகனமாகவும் இழைப்பாறும் ஆசனமாகவும் புள்ளூர் கொடியான் என்கிறபடி கொடியாகவும் வேதங்களை அவயவங்களாக கொண்ட வேத சரீரராகவும் விரதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவான் என்கிறபடியும் மேல் விதானமாகவும் சிறுகை கொண்டு சாமரம் வீசுபவராகவும் நிர்ணயித்து பகவானுக்கு எதிரே நிலைக்கண்ணாடியைப் போல சதா சாநித்தியம் கொண்டு எழுந்துருளி இருக்கும்படியே ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். இவ்வாறு பல விதங்களில் பகவானின் உகப்புக்கு விஷயமான இவர் இருந்த போதிலும் ததங்கிரி சம்மர்த கிடாங்க சோபினா என்கிறபடியே அவர் மிகவும் உகந்திருக்கும் பகவத் பிரசாதம் பகவானின் திருவடிகள் நெருக்கினும் தழும்பே என்று நிறத்துல காட்டுறார். அவருடைய தாசியத்தின் அடையாளமாக அமைந்திருக்கிற இந்த தழும்பையே பரமபோக்கியமாக அவர் கொண்டிருக்கிறார். இடத்துல வியாக்கியானம் ஈஸ்வரனுக்கு ஸ்ரீ கௌஸ்துபம் லட்சணமானார் போலே இவருக்கும் அது தாசிய சின்னமாகும் என்று பங்கி அமைந்திருக்கிறது. அடுத்ததாக பகவான் அவது செய்து கைவாங்கின பிரசாதத்தையே தான் அவதுண்டு தரிப்பவரான சேனாபதி ஆழ்வாருடனான சேர்த்தியை அனுபவிக்கிறார். தம்மிலும் பெரியவர் சமர்த்தர் என்று பகவானாலேயே மிகவும் பிரியத்துடன் அபிமானிக்கப்பட்டு உபயோகத்து நிர்வாக பரத்தை இவர் திறத்திலே பகவான் வைத்திருக்கிறார். உதார வீட்சணைகே அனுஜானந்தம் என்று ஸ்லோகம் காட்டுகிறது. அவர் எவ்வாறு விண்ணப்பிக்கிறாரோ அதை ஆராயாமல் அப்படியே தன்னுடைய உதார கட்டாட்சத்தாலே நடத்துபவனாக பகவான் இருக்கும் நிலையை இந்த இடத்துல அனுபந்திக்கிறார். இங்கே வியாக்கியான முக்திகளை பார்ப்போம். யாதொரு காரியம் யாதொருபடி விண்ணப்பம் செய்யப்பட்டது இதில் உள்மானம் புறமானம் பார்ப்பதில்லை செய்யும் பிரகாரங்கள் அனுசந்திப்பதும் இல்லை ஈஸ்வரன் இவன் உக்தியை பின் செல்லும் அத்தனை ஐயராலே யாதொரு விண்ணப்பம் செய்யப்பட்டதோ அது அப்படியே என்று பாசுர பரப்ப நியமை தருள்வது என்று பக்திகள் அழகாக நமக்கு காட்டுகின்றன. அனந்தகருட விஷ்பக்சேனாதிகளுடனான பகவானின் யோகத்தை நாலு ஸ்லோகங்களாலே அனுபவித்து அடுத்ததாக நித்தியசூரி சேவையனாக இருக்கக்கூடிய நிலையை அனுபவிக்கிறார். அதாகிய கிளேசமலைகி என்கிற ஸ்லோகத்தால் எப்போதும் சம்சாரமாகிற அழுக்கு படியாதவர்களான நித்தியசூரிகள் அவனுக்கு சுவாவத்தால் எப்பவும் ஏற்றவர்களாக இருந்து கொண்டு அனுகூலர்களாக இருந்து கொண்டு கைங்கரிய சாகங்களை எப்போதும் ஏந்தியிருப்பவர்களாக இருந்து கொண்டு அவர்களுடைய சேர்த்தியை அனுபவிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் சச்சிவைகின்ற ஒரு சொல் இருக்கு. சச்சிவைகிங்கிற சொல் இவர்கள் விஷயமாக பிரயோகிக்கப்படுறது ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லா அறிந்தவனான சர்வேஸ்வரன் அவனுக்கு எந்த விஷயத்திலே இவர்கள் பொருள் உணர்த்துவர்களாக இருக்கிறார்கள்னு கேட்டால் அதை வியாக்கியான இடத்துல நமக்கு உணர்த்தது. அவன் முறை அழிய பரிமாறு நினைத்தாலும் அவனை முறை உணர்த்தி அடிமை செய்யும் அவர் நீதி வானவரிலே என்ன அச்சரியமான இடத்துல பெரியவாசன் பண்ணி காட்டியிருக்கிறார். இவ்வாறு நித்திய விபூதியில் பகவான் வைதேகியா கிரிசானுஷ வம்சத்தே என்கிறபடியே பிராட்டியை நானாசங்களாலே உபப்பிக்கும் நிலையை அனுபவிக்க வேண்டும் என்று அபேட்சிக்கிறார். 44 ஸ்லோகத்தாலே இந்த ஸ்லோகத்தில் மகாபுஜம் உழையிறது. இந்த மகாபுஜம் என்று குறிப்பிடுகையாலே உபப்பிக்கும் பிரகாரத்தை காட்டுவதாக வியாக்கியா தலத்தில் காட்டுறது. கீழ் சொன்ன லீலாரசத்தாலே உகப்பிக்குமவன உபாதி அண்ணு அணிமாடத்தடவரை தோழாலே அனைத்து உகப்பிக்கும் என்னும் ஸ்வரூப குணங்களை காட்டில் ரூபகணவரே இனிதாக இருப்பது இந்த இடத்துல வியாக்கியம். இவ்வாறு பிராட்டி உகப்பிக்கும் ரசபாவங்களுக்கு ஆச்சரியமான யவ்வன வடிவையும் லாவண்ய குணத்தையும் அடுத்ததாக அனுசந்திக்கிறார். அவனுடைய லாவண்யமும் யவ்வனமும் ஸ்ரீயஸ்ரீயம் என்ன திருவுக்கும் திருவாக அமைந்திருக்கின்றமையை அனுபவித்து அவனை பக்த ஜனைக ஜீவிதம் அப்படின்ட்டு இந்த இடத்துல வியாக்கியானம் இரண்டு விதமாக பொருளை நமக்கு காட்டுகிறது. பக்த ஜனைக ஜீவிதம் எல்லாம் கண்ணன் என்கிறபடியே ஆசிரிதருக்கு தாரகாதிகள் எல்லாம் தானேயாய் இருக்கும் அவனை பக்த ஜனங்களையே தனக்கு தாரகமாக உடையவன் என்னுமான் மம பிராணாகி பாண்டவாக அப்படின்னு இந்த இடத்துல ரெண்டு விதமான அர்த்தத்தை காட்டி இவ்வாறு சூரிபோக்கியமான தன்னுடைய நிலையை சம்சாரிகளும் சாத்விக சாத்மிக்க அனுப்பிக்கும் சாமர்த்தியத்தை சமர்த்தம் அப்படின்னு சொல்லாத காட்டி இவ்வாறு அடியார்களை உதவுவனாகவும் எனக்கே தன்னை தந்த கற்பகமாகவும் பகவானுடைய சுவாவத்தை நடத்தில் அனுபவிக்கிறேன். இறுதியாக பவந்தமேவா என்கிற 46வது ஸ்லோகத்தாலே மத்தனம் காமங்கள் மாறி இதுவரை அனுசந்திக்கப்பட்ட பிராப்தி பூமியில் தேவரீரை என்ன கூடி அனுவர்த்திக்கப் பெறுவேன், அங்கு உண்மை வேதவருத்தியாலே எப்போது உகப்பிக்கப் பெறுவேன் அப்படின்னு வணங்குகிறார். பவந்தமேவானுஜரன் நிரந்தரம் பிரசாந்த நிஷேஷ மனோரதாந்தர கதாஹமைகாந்திக நித்ய கிங்கர பிரஹருஷயிஷ்யாமி சனாத ஜீவிதா. இந்த இடத்துல சனாத ஜீவிதா பிரஹருஷயிஷ்யாமி அப்படின்னு கேட்கச்சு. அந்த இடத்துல வியாக்கியானம் சனாத ஜீவிதா சனாதமான சத்தையை உடையனாய் என் சத்தையை சப்பிரயோஜனமாக்கி என்கே பிரஹருஷயிஷ்யாமி மிகவும் உகப்பிக்கக் கடவேன். தன்னுடைய அனுவருத்தியால் ஈஸ்வரனுக்கு பிறந்த பிரஹர்ஷமிரே சேதனனுக்கு பிராபியம் வியாக்கியானத்தில் சொல்றதாக இதற்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பகவானை உகப்பிப்பது பிராபிய ஸ்வரூபம் இது சுவாமி ஆழ வந்தார் நமக்கு காட்டுகிறார். இவ்வாறு 15 ஸ்லோகங்களால் அமைந்த குலக செய்யுளை அதில் பிராபிய ஸ்வரூபம் நிரூபிக்கப்பட்டிருக்கும் படியையும் நாம் இப்போது அனுபவித்தோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.